வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, யோனா புத்தகத்தின் முகவுரை பகுதியின் தொடர்ச்சியை இந்த நாளில் சிந்திக்க இருக்கிறோம். புதிய கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜபத்தோடு நிகழ்ச்சியை கேளுங்கள்.
சகல ஞானங்களுக்கும் ஊட்டும் காரணருமாகிய எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையிலே புதியது புதிதா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து எங்களை வழிநடத்தி வந்த இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீர் தந்து வருகிற ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசை இனம் கண்டுகொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதனையை இனம் கண்டுகொள்ளும் ஞானத்தை தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசை ஜெயிக்க உம்முடைய வார்த்தைகளை குறித்த ஞானத்தை எங்களுக்கு தருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டு தங்கள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர்தாமே, ஆவிக்குரிய சகல ஞானத்தையும் நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உமக்குள்ளே வெற்றி சிறக்கிறவர்களாய் அனுதினமும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஊழியம் செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு தேவையான ஞானத்திற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் வித்தியாச வித்தியாசமான இடங்களிலே வித்தியாச வித்தியாசமான சூழ்நிலைகளிலே பணி செய்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். யார் யார் எந்தெந்த இடங்களிலே பணி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற உம்முடைய பரலோக ஞானத்தை தாரும். எந்த நேரத்திலே எந்த இடத்திலே யாருக்கு எப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்ற ஞானத்தை கர்த்தர் பரத்திலிருந்து தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வானொலி நேயர்களிலே பலர் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர்தாமே, அவர்கள் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற ஞானத்தை தாரும். ஆண்டவரே, தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான ஞானத்தை தாரும். தொழிலை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும். இவர்களது பணிக்கு போட்டியான தொழில்கள் வரும்பொழுது எப்படி அந்த சூழ்நிலையிலே அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற ஞானத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் கையின் கீழே வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற ஞானத்தை தாரும். தங்கள் தொழிற்சாலைகளிலே, தொழிலகங்களிலே வேலை செய்கிறவர்களுடைய குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய நற்பணிகளை குறித்த ஞானத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் விவசாய பணியில ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கும் தேவையான ஞானத்தை தாருமாண்டவரே. எந்தெந்த நேரத்திலே எந்தெந்த பணிகளை செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்யக்கூடிய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, சிறப்பான விளைச்சலை கண்டுகொள்வதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். மேலும் காவல்துறையிலே பணி செய்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, ஞானத்திற்காக, பாதுகாவலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை மிக சிறந்த முறையில் செய்ய நேரே உதவி செய்தரலும். அவர்கள் அந்த துறையிலே பணி செய்வது அவர்களை சுற்றி பணி செய்கிற அநேகருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் காரியமாய், அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பக்குவத்தோடு பணியை நிறைவேற்ற கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் எல்லை பாதுகாப்பு படையிலே வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தங்கள் குடும்பங்களை விட்டு, தங்கள் அருமையான பிள்ளைகளை விட்டு, நாட்டிற்காக தியாகங்களை செய்து பல்வேறு இடங்களிலே தங்கியிருக்கிற எல்லை பாதுகாப்பு படையின் ஒவ்வொரு வீரர்களையும் உடைய சமூகத்திலே வைக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான பாதுகாவலை தாரும், நல்ல சரீர சுகத்தை தாரும். குடும்பத்திற்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியானபடி செய்யவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் கடற்படையிலே, விமானப்படையிலே பணி செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையோடு மொத்தமத்தோடு நிறைவேற்ற உதவி செய்தலும். கர்த்தர் தங்களுக்கு தந்திருக்கிற பணி என்ற அறிவோடும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த பணியை சிறப்பாய் செய்ய உதவி செய்யும். தேவையான கவனத்தை தாரும், தேவையான ஞானத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை அவர்களை தாங்கி வழி நடத்தட்டும். ஆண்டவரே, இன்னமும் ஆபத்தான சூழ்நிலைகளிலே அனுதினமும் வேலை செய்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராய் இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பற்பலமான தீமைகளுக்கு, ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் மத்தியிலே உதவியற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல இல்லங்களை கர்த்தர் அமைத்துக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்வையற்ற அருமையான பிள்ளைகளுக்கான பள்ளிகளை நடத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரிசனையோடு பொறுப்போடு அந்த பணிகளை நிறைவாய் செய்ய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு வேலை செய்கிறவர்கள் ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்ய கிருபையை தாருமையா. மேலும் இசை கலைஞர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இசை என்பது நீர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு அருமையான தாளந்து. அதை உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தக்கூடிய கிருபையை இசை கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு வாசலற்றவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்தரலும். சொந்த வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தித்தரலும். அது ஒரு சிறந்த வீடாய் அமைய கர்த்தர் உதவி செய்யும். தகப்பனே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கிருபையாய் இறங்கி அவர்கள் காலடி எடுத்து வைக்கும் புதிய ஆண்டு, புதிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாய் ஆக்கி கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும் உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கும் யோனா புத்தகத்தின் முகவுரை ஆயத்தமாக இருக்கிறது. தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோனா புத்தகத்தின் அறிமுகத்தை சிந்திக்க துவங்கினோம். யோனா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் அவருடைய புத்தகம் தீர்க்க தரிசனத்தை உள்ளடக்கியதாக இல்லை. அதாவது, எதிர்காலத்தில் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் எதுவும் அதிலே சொல்லப்படவில்லை. மாறாக யோனாவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட முக்கியமான நிகழ்ச்சி இதிலே பதியப்பட்டுள்ளது. யோனா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நமக்கு சொல்கிறார். இங்கே இரண்டு சிறந்த செய்திகள் அடங்கியிருக்கிறது. மகா உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேல் தேசம் எவ்வாறு காணப்படும் என்பதை குறித்த ஒரு சிறிய ஓவியம் போல இந்த புத்தகம் காணப்படுகிறது. தேவன் எவ்வாறு தம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்வார் என்பதை குறித்த ஓவியம் அது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறது போல முத்திரையிடப்பட்ட 144,000 ஜனங்களை கர்த்தர் காத்துக்கொள்வார். அது மட்டுமல்ல, இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு சிறந்த உபதேசத்தை உடையவர்களாயிருக்கிறோம். உண்மையிலேயே இது உயிர்த்தெழுதலை குறித்த தீர்க்க தரிசன புத்தகம். இயேசு கிறிஸ்து கூறியது போல யோனா நினைவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல அவரும் இந்த சந்ததியாருக்கு தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அடையாளமாக இருக்கிறார். யோனாவின் புத்தகம் ஒரு மீனின் கதையல்ல. இவ்வாறு அநேகர் நினைப்பதால் தான் அது அவர்களுக்கு விசுவாசிப்பதற்கு கடினமானதாயிருக்கிறது. இது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த ஒரு மனிதனை பற்றிய படம். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் என்று சொல்லப்படுகிறவரை பற்றிய காரியம் அது. இந்த ஆட்டுக்குட்டி உயிர்த்தெழுந்த ஆட்டுக்குட்டி. இயேசுவை புறக்கணித்த இந்த உலகம் ஒரு நாளிலே இவ்வாறு கதருமாம். நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்களாம். ஒருவர் கூறும்பொழுது யோனாவின் புத்தகம் ஒரு சிறந்த அழகான கதை, இது ஒரு சிறிய இலக்கியமும் கூட என்று சொல்கிறார். அதாவது நமக்கு யோனா புத்தகம் ஒரு இலக்கிய முத்தாக இருக்கிறது என்பதை இப்படிப்பட்டவர்களின் கருத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்கிறோம். இது ஒரு மீனின் கதை அல்ல. நாம் இங்கே மற்றும் ஒரு காரியத்தையும் உணர வேண்டும். மீனானது இந்த கதையின் கதாநாயகனும் அல்ல, வில்லனும் அல்ல. இங்கே மீன் ஒரு முக்கியமான காரியத்தை செய்த போதும் இந்த புத்தகம் மீனை பற்றியது அல்ல. மீன் அதிலே ஒரு பகுதியை செய்தது, அதற்கு கொடுத்த பொறுப்பை அது நிறைவேற்றியது, அவ்வளவுதான். நாம் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும் பொழுதும் டாக்டர் கேம்பல் மார்கன் சொன்னது போல எது முக்கியமானது எது சார்ந்துள்ளது என்பதை நாம் வேறுபடுத்தி பார்த்து படிக்க பழக வேண்டும். யோனாவின் புத்தகத்திலே சார்ந்துள்ள காரியங்கள் எவை என்றால் மீன், காற்று, படகு, ஆமணக்கு செடி, ஏன் நினைவே பட்டணம் கூட முக்கியமான நிகழ்ச்சியை சார்ந்துள்ளதே. இங்கே முக்கியமானது யெகோவா தேவனும் யோனாவும் தான். மனிதனை குறித்தும் தேவனை குறித்தும் தான் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன் 745 ஆண்டிற்கு முன்பே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சில வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அந்த காலகட்டத்திலேயே இந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்க வேண்டும். சிலர் கிறிஸ்துவுக்கு முன் 860 முன்பாக நடந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை கிறிஸ்துவுக்கு முன் 800 முதல் 750 ஆண்டுக்குள் எழுதப்பட்டது என்று சொல்வதே சிறந்ததாயிருக்கும் என்று ஒரு வேத வல்லுநர் கருதுகிறார். இந்த காலகட்டத்திலேயே நிம்ரோத்தால் நிறுவப்பட்ட இந்த நினைவே புகழ் பெற்று விளங்கிற்று என்பதை வரலாற்று மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் அசீரிய தேசம் வல்லரசாக விளங்கிக் கொண்டிருந்தது. அந்த தேசம் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன் 606 அழிக்கப்பட்டுவிட்டது. ஹெரோடெட்டஸ் என்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியரின் காலத்திலே நிம்ரோத் நகரம் இல்லாமல் போய்விட்டது. ஜெனோபோன் என்பவர் இந்த நகரத்தை கடந்து சென்றபொழுது இது கைவிடப்பட்டதாக காணப்பட்டது. அங்கே 150 உயரத்திற்கு சுவர்கள் நின்று கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார்கள். இப்பொழுதுள்ள வரலாற்று ஆசிரியர்கள் அது 100 உயரமுடையதாகவும் 40 அகலமுடையதாகவும் இருந்தது என்று கணக்கிடுகிறார்கள். நாம் சிந்திக்கிறது போல நினைவே ஒரு பெரிய நகரமாக இருந்தது. இதை குறித்து இந்த புத்தகத்திலே அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த யோனாவின் புத்தகம் மிகவும் சுருக்கமானது. ஆகவே இதை சாதாரணமாக வாசிக்கும் ஒருவர் இது யோனாவை விழுங்கிய மீனை பற்றிய புத்தகமே ஒழிய வேறொன்றும் விசேஷமில்லை என்ற முடிவிற்கு வந்துவிட வாய்ப்பிருக்கிறது. இந்த பெரிய மீன் ஒருவேளை திமிங்கலமாக இருக்கலாம், ஆனாலும் இந்த மீன் தேவனால் விசேஷமாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது என்று நாம் அறிகிறோம். யோனாவின் புத்தகத்திலே 4 சிறிய அதிகாரங்கள் மட்டுமே காணப்படுகின்றது. உபதியா புத்தகத்தை விட 2 சற்று அதிகமானது. உபதியா புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே மிகவும் சிறிய புத்தகம். இது ஒரு சிறிய புத்தகமாக இருப்பதனாலே அநேகர் இதை வாசிக்காமல் கடந்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் இதை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த சிறிய புத்தகங்கள் பெரிய சக்தியையும் தேவனுடைய திட்டத்தையும் உள்ளடக்கிய அணுகுண்டை போல காணப்படுகிறது. யோனாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதிலிருந்து உருவாக்கப்பட்ட 6 முக்கியமான காரியங்கள் இந்த புத்தகத்தை இன்றும் பிரயோஜனமுள்ளதாக மாற்றுகிறது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே உள்ள இந்த புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அடையாளமாக சொல்கிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தில் உள்ள சிறந்த உபதேசங்கள் யாவுமே பழைய ஏற்பாட்டிலே ஆங்காங்கே சில புத்தகங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. உதாரணமாக யாத்ராம் புத்தகம் மீட்பை குறித்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிற ஒரு பாவிக்கு பாவத்திலிருந்து உண்டாகும் மீட்பை குறித்தே இந்த புஸ்தகத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகத்திலே மீட்பில் அன்பின் பகுதியை குறித்து பார்க்கிறோம். எஸ்தர் புத்தகத்திலே தேவனுடைய செயலை குறித்து பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகத்திலே மனம் திரும்புதலை பற்றி அழகாக சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை நன்றாக வாசித்து பார்க்கும்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் சிறந்த உபதேசங்களிலே பல அங்கேயே விளக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த சிறிய புத்தகமான யோனாவின் புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விளக்கி போதிக்கின்றது. இந்த உயிர்த்தெழுதலை குறித்த சிறந்த உபதேசத்தை இந்த புத்தகம் செய்யாதிருந்தால் நமக்கு பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவ விசுவாசத்தின் முக்கியமான உபதேசம் விளக்கப்படாமலேயே போயிருக்கும். இந்த காரணத்தினாலே மட்டுமே இதை ஒரு முக்கியமான புத்தகம் என்று நாம் சொல்லலாம். சரி, இரண்டாவதாக ரட்சிப்பு கிரியையினால் உண்டாகிறது அல்ல என்பதை யோனாவின் புஸ்தகம் உபதேசிக்கிறது. விசுவாசம் மனம் திறந்தலுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. யூத பழமைவாதிகள் இன்றும் யாம் கிப்பூர் என்ற தங்களுடைய விழாவிலே இந்த சிறிய புத்தகத்தை வாசிக்கிறார்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகளினாலே நாம் தேவனிடத்திலே செல்லுகிற வழி உண்டாகவில்லை, கிறிஸ்துவினால் நமக்கு பதிலாக செலுத்தப்பட்ட இரத்த பலியினாலே உண்டாகியுள்ளது. மிகவும் சிறந்த ஒரு வாக்கியத்தை நாம் இரண்டாவது அதிகாரத்திலே பார்க்கலாம். யோனா இரண்டாம் அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆம், அவரே ரட்சிப்புக்கு காரணர். அவரே நம்முடைய ரட்சிப்பாகிய பெரிய மாளிகையை கட்டியுள்ளார். அவரே அதன் சிற்பி. மூன்றாவதாக இந்த புஸ்தகத்தின் சிறந்த நோக்கம், இது தேவனுடைய கிருபையின் நோக்கம், தோல்வியை தழுவுவதில்லை என்பதை நமக்கு அழகாக காண்பிக்கிறது. யோனா நினைவை செல்ல மறுத்தார். இருந்தபோதிலும் தேவன் தம்முடைய செய்தியை நினைவைக்கு சொல்ல இன்னும் விரும்பினார். இங்கே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், யோனா நினைவையிலே தேவனுக்கு சாட்சியாக இருக்கப் போகிறார். அவர் அங்கே செல்வார் என்று யோனாவே நினைக்கவில்லை, ஆனால் அவர் அங்கே சென்றார். நான்காவதாக இந்த புத்தகத்தின் சிறந்த காரியம் என்னவென்றால், நம்முடைய உண்மை இல்லாமைக்கு அவர் நம்மை கைவிடுவதில்லை என்பதே. அவர் ஒருவேளை உங்களை பயன்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை. கால்பந்தாட்டத்திலே விளையாட்டுக்கு தேவையானவர்களை விட அநேகர் சீருடையோடு அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் விளையாட தயாராகவே இருப்பார்கள். விளையாட்டை நன்கு விளையாடுவான் என்று நம்புகிறவர்களையே அந்த விளையாட்டிலே சேர்க்கப்படுவார்கள். மற்றவர்கள் தயாராக காத்திருப்பார்கள். நீங்களும் நானும் உண்மையற்றவர்களாக இருந்தோமானால் இவ்வாறே காத்திருப்போர் பட்டியலிலே சேர்ந்து உட்கார்ந்திருப்போம். தேவன் நம்மை உட்கார வைத்து விடுவார். இருந்தபொழுதும் நாம் இன்னும் சீருடையுடன்தான் இருப்போம். அவர் நம்மை புறமே தள்ளிவிடவில்லை. நாம் மனம் திரும்பி அவருடைய சித்தம் செய்ய ஒப்புக் கொடுத்த மாத்திரத்திலே நம்மையும் அவர் விளையாட்டிலே இறக்கி விடுகிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்கிற காரியம், தேவன் நல்லவரும் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். யோனா 4:2 வசனத்திலே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு வேதாமத்திலேயும் தேவனை பற்றிய ஒரு சிறந்த ஓவியத்தை இது தருகிறது. பழைய ஏற்பாடு தேவனை கோபம் உள்ளவராகவும் புதிய ஏற்பாடு தேவனை அன்புள்ளவராகவும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்வது தவறான அணுகுமுறை. யோனாவின் புஸ்தகத்திலே அவர் பழிவாங்காத தேவனாக காணப்படுகிறார். ஆறாவதாக இந்த யோனா புத்தகத்தின் சிறந்த உபதேசம் என்னவென்றால், தேவன் புறஜாதிகளுக்கும் தேவனாயிருக்கிறார் என்பதுதான். தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுப்பதன் மூலம் புறஜாதியாருக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், நான் உங்களை சிறிது காலம் கைவிட்டு விடப் போகிறேன். மனுக்குலத்திலே உண்டான பாவத்து நிமித்தம் அவ்வாறு செய்வேன். நான் உங்களுக்கு ஒரு தேசத்தின் வழியாக ஒரு மனிதன் மூலமாக ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தப் போகிறேன். நான் உங்களுக்கு மீட்பரை இரட்சகரை அவர்கள் மூலமாக உலகத்திற்கு கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தேவன் எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை உடையவராயிருக்கிறார். நீங்கள் யோனாவின் புத்தகத்தின் மேல் பகுதியிலே ரோமர் 3:29 வசனத்தை எழுதி வைத்துக் கொள்வது சிறந்த காரியமாயிருக்கும். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், அவர் புறஜாதிகளுக்கும் தேவன்தான். பழைய ஏற்பாட்டிலேயும் தேவன் புறஜாதிகளை மறக்கவில்லை என்பதை இந்த யோனாவின் புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் வேசியான ராகாபையும் கொடுமையான அசீரிய தேசத்தையும் ரட்சிக்க விருப்பமுடையவராக இருந்தாரானால் உங்களை அவர் ரட்சிக்காமல் கைவிட நினைப்பாரா? சற்றே யோசித்து பாருங்கள். அவர் அன்றிலிருந்து ரட்சிக்கும் காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறார். நாம் யோனாவின் புத்தகத்தை படிப்பதிலே இரண்டு விதமான அணுகுமுறை உள்ளது. அதிலே ஒரு முறை மிகவும் புகழ்பெற்றதாக அநேக வேத வல்லுநர்களால் பின்பற்றப்படுகின்றதாக இருக்கின்றது. அது யோனாவையும் பவுலையும் ஒப்பிட்டு பார்த்து அதிலே காணப்படும் ஒற்றுமைகளை குறிப்பிட்டு படிப்பதாயிருக்கிறது. யோனாவும் பவுலும் புறஜாதியாருக்கு ஊழியர்களாக அனுப்பப்பட்டவர்கள். இருவரும் கடலிலே வீசப்பட்டவர்கள். இருவரும் கப்பலிலே உள்ளவர்களுக்கு சாட்சியாக இருந்தார்கள். இவர்கள் இருவரும் அந்த பயணிகளை மரணத்தில் நின்று காப்பாற்ற பயன்படுத்தப்பட்டார்கள். இன்னும் இதுபோன்ற அநேக ஒற்றுமைகளை நீங்கள் கவனமாக படிப்பதன் மூலமாக கண்டுகொள்ள முடியும். பவுல் ரோமாபுரிக்கு பயணம் செய்ததிலும் ஒரு ஒன்றுபட்ட தன்மை இருந்தது. அப்போஸ்தலனாய பவுல் 4 ஊழிய பயணங்களை மேற்கொண்டார். அதேபோல யோனாவின் 4 அதிகாரங்களும் 4 ஊழிய பயணமாக கொள்ளலாம். முதலாவது பயணம் மீனுக்குள்ளே, இரண்டாவது பயணம் வறண்ட நிலத்தை நோக்கி, மூன்றாவது பயணம் நினிவேக்கு, 4வது பயணம் அவரை தேவனுடைய இருதயத்திற்கு அழைத்து வந்தது. இது இந்த சிறிய புத்தகத்தின் சிறந்த பிரிவினைகளாக காணப்படுகின்றது. சரி, இன்னும் ஒரு விதத்திலே நாம் பிரிக்க வேண்டுமென்றால் அப்போஸ்தலனாய பவுலோடு கூட ஒப்பிடாமலும் பிரிக்கலாம். இந்த யோனாவின் புத்தகத்தை அவ்வாறு கோடிட்டு பிரிப்பது கடினமான காரியமே. ஒரு வேத வல்லுநர் இந்த சிறிய யோனாவின் புத்தகத்தை இவ்வாறு பிரித்திருக்கிறார். கவனியுங்கள், ஒரு புகைவண்டி நிலையத்திலே காணப்படுகிற கால பட்டியலை போல இதை பிரித்திருக்கிறார். ஒரு கால அட்டவணையிலே 3 முக்கியமான காரியங்கள் காணப்படும். முதலாவதாக புறப்படும் நேரமும் இடமும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அது சென்று அடையும் இடம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இறுதியாக அந்த இடத்திற்கு சென்று அடைகின்ற நேரம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு யோனா புத்தகத்தை நாம் பிரிப்போம் என்றால் அது இவ்வாறாக இருக்கும். நோட்டு புத்தகத்திலே நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிற ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் நோட்டிலே மேலிருந்து கீழாக 4 வரிகளுக்கு 3 கோடுகளை இட வேண்டும். மொத்தம் 4 பிரிவுகள் அங்கே உண்டாகிவிடும். இப்பொழுது இரண்டாவது இடைவெளியிலே மேலே புறப்படுதல் என்று எழுதிக் கொள்ளுங்கள். 3வது இடைவெளியிலே சேருமிடம் என்று எழுதுங்கள். 4வது பிரிவின் மேலே அடைந்த இடம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். இப்பொழுது 1வது பகுதிக்கு வாருங்கள். அங்கே அதிகாரம் 1 என்று குறித்துக் கொள்ளுங்கள். இது சமாரியா, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவர் புறப்பட்டார். அடுத்தது சேருமிடத்திலே நினிவே என்று எழுத வேண்டும். 3வதாக அடைந்த இடம் மீன். 2வது அதிகாரத்திலே புறப்படுதல் மீனிலிருந்து ஆரம்பமாகிறது. சேருமிடம் நினைவேயாயிருக்கிறது. அடைந்த இடம் காய்ந்த நிலம். 3வது அதிகாரத்தை குறிப்பீர்கள் என்றால் அங்கே காய்ந்த நிலத்திலே புறப்படுதல் ஆரம்பமாகிறது. சேருமிடம் நினைவேயாயிருக்கிறது. அடைந்த இடமும் நினைவேதான். 4வது அதிகாரத்தை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அங்கே நினிவேயிலே புறப்பட்டு ஆமணக்கு செடியிலே போய் சேர்ந்தார். ஆனால் இறுதியாக அவர் அடைந்த இடம் தேவனுடைய இருதயம். அருமையானுள்ளே, நாம் பயன்படுத்தப்பட விரும்பாவிட்டாலும் அவர் பயன்படுத்த முடிவு செய்துவிட்டால் நம்மை எப்படியாயினும் பயன்படுத்த அவர் வல்லவர். நம்முடைய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று யோனாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிகிறோம். ஆகவே அவர் உங்களை ஒரு காரியத்தை செய்யும்படியாக அழைப்பார் என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படுவதுதான் சிறந்த காரியம். இந்த யோனாவின் புத்தகத்தை நாம் பார்க்கும்பொழுது தேவன் கிருபை உள்ளவர், அவர் நம்மை கைவிடாதவர், அவர் புறஜாதிகளின் தேவன் போன்ற அநேக காரியங்களை சிந்தித்தோம். இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட பதிலை தருகிறோம் என்று யோசித்து பாருங்கள். யோனா கீழ்ப்படியாமல் போனபடியினாலே பெருங்காற்றும் பெரிய மீனும் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. இதை தேவனாக விரும்பி கொடுக்கவில்லை. யோனாவே தனது கீழ்ப்படியாமையினாலே வரவழைத்துக் கொண்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று தேவன் உங்களோடு பேசுகின்ற இந்த வேளையிலே அவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? அவருடைய சித்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய முன் வருகிறீர்களா? இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே பாடுகளை, உபத்திரவங்களை ஏன் பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனாலேதான். அவர்கள் இதை உணராமல் தேவனை நம்பினாலே பாடுதான் என்று தேவன் பேரிலே குற்றம் சாட்டுகிறார்கள். இல்லாவிட்டால் சாத்தான் என்னை என்ன பாடுபடுத்துகிறான் என்று பாருங்கள் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, உங்கள் பாடுகளின் காரணத்தை வேத வெளிச்சத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாவற்றிற்கும் தேவனையோ சாத்தானையோ காரணமாக சொல்லிவிட முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்கள் கடந்து வருகிற பாடுகள், துன்பங்களுக்கு காரணம் என்ன என்பதை ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேளுங்கள். யோனாவின் வாழ்க்கையில வந்த உபத்திரவங்களை பார்த்தீர்களா? அவர் மனம் திரும்பி சொல்கிற வார்த்தையை 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் தேவனிடத்திலே மனம் திரும்பிய பொழுது அந்த பாடுகள் நீங்கியது. மீண்டும் அவர் தேவனால் பயன்படுத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த நாட்களிலே நீங்கள் பாடுகளையும் வேதனைகளையும் கடந்து வரும் ஒருவராக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஏன் இந்த பாடுகள் என்பதை புரிந்து கொண்டு கருத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள்? உங்கள் பாடுகளுக்கு நீங்களே காரணமாக இருக்கலாம். அதற்காக தேவனையோ சாத்தானையோ குறை கூறுவதனாலே எந்த பயனும் இல்லை. எந்த காரியத்திலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உங்களுக்கு நல்லது என்றப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை தம் பக்கமாக திருப்பி உங்களை கொண்டு அவர் செய்ய சித்தமாயிருக்கிற காரியத்தை செய்வதற்காகவே உங்களை வணைகிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் உணர்த்துவார் என்றால், இன்றே அவருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் பாடுகளிலே விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யோனாவின் வாழ்க்கை மூலமாக நீர் எங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோனாவுடைய வாழ்க்கையிலே சொந்த திட்டத்தின்படி அவர் நடக்க முற்பட்ட பொழுது நீர் அவரை சரியான பாதையிலே திருப்பி நீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் தங்கள் சொந்த விருப்பம் போல நடக்க முயற்சித்த ஊழியக்காரர்கள் யாராவது பாடுகளின் வழியாக வேதனைகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால், அதற்கான காரணத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட காலங்களை அவர்கள் கடந்து வருவார்கள் என்றால், எந்த கீழ்ப்படியாமையினாலே இந்த பாடுகள் வந்தது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அதை அறிக்கை செய்து மனம் திரும்பி யோனாவை போல புதிய வாழ்க்கையை, புதிய ஊழியத்தை, புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவரீர் அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாய் 1:13 வசனத்தின் பின்பாகம்.